ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் இனியா இனிமையான மாலை வணக்கம். ஸோ இன்றைய நம்ம தினசரி பகவத்கீதை உபன்யாசத்தில் வந்து இன்றைக்கி நம்ம நான்காவது அத்தியாயத்தில் ரெண்டாவது மற்றும் மூன்றாவது ஸ்லோகங்களை பற்றி படிக்கிறோம். ஸோ நேற்று வந்து நம்ம நான்காவது அத்தியாயத்துடைய மகிமையை பற்றி படித்தோம். அதுக்கப்புறம் நான்காவது அத்தியாயத்தின் முதல் ஸ்லோகத்தை பற்றி தெரிஞ்சிட்டோம். ஸோ இன்றைக்கு வந்து நான்காவது அத்தியாயம் இரண்டு மற்றும் மூன்றாவது ஸ்லோகம். ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுஹ சகாலே நேஹ மகதா யோகோ நஷ்டஹ பரந்தபஹ. பொழிவேப்பு மற்றும் ஒருவரை தெய்வத்தில் அபேச்சரணானந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். உன்னதமான இந்த விஞ்ஞானம் சீடர்களின் சங்கிலி தொடர் மூலமாக பெறப்பட்டு அவ்வாறே புனித மன்னர்களால் உணரப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் அத்தொடர் விட்டு போகவே இவ்விஞ்ஞானம் மறைந்து விட்டதைப் போல தோன்றுகின்றது. ஹரே கிருஷ்ண. ஸோ நம்ம போன உபன்யாசத்தில் வந்துட்டு இந்த பகவத்கீதை வந்து கிருஷ்ணர் வந்து இது பகவத்கீதை புதிய இல்லை, புதியது இல்லை, ரொம்ப ரொம்ப பழமையானது. சில சமயம் பகவத்கீதை புஸ்தகம் புதுசாக வாங்குகிறோம், இப்போ வந்து பகவத்கீதை புதுசுன்னு நினச்சிக்கூடாது. பகவத்கீதை வந்து மிக மிக பழமையானது. குறிப்பாக வந்து நமக்கு வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ வந்து கலியுகம் தொடங்கி 5000 வருஷம் ஆயிடுச்சு. கலியுகம் தொடங்கி அதுக்கு தொடங்கிறதுக்கு முன்னாடி துவாபரகத்தினுடைய இறுதியில் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்டது பகவத்கீதை. பகவானால் பாடிய ஸ்லோகங்கள் பாடல்கள் தான் பகவத்கீதை. இந்த பகவத்கீதை இந்த யோக முறை இந்த விஞ்ஞானம் வந்து நம்ம அன்னைக்கு படித்தோம். பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி, 1000 வருஷங்களுக்கு முன்னாடி வந்து கிருஷ்ணர் வந்து விவஸ்வான் சூரிய தேவனுக்கு சொன்னார் இமம் விவஸ்வதே யோகம் ப்ரோக்தவான் அகம் அவ்யயம் விகஸ்வான் மனுவே பிராக மனுர்கா பிரவீத். ஸோ கிருஷ்ணர் நினைச்சார் இந்த பகவத்கீதை யோக முறை வந்து முதல் நான் சூரிய தேவனுக்கு சொன்னேன். 1000 தேவ வருஷங்களுக்கு முன்னாடி, 1000 வருஷம் பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பகவத்கீதைங்கிற விஞ்ஞானத்தை வந்து கிருஷ்ணர் வந்து சூரிய தேவனுக்கு சொன்னார். அதை கேட்டுட்டு சூரிய தேவன் அவருடைய பையனான மனுக்கு சொன்னார். விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் விவஸ்வான் மனுவே பிராக மனுவுக்கு சொன்னார். மனு அவருடைய பையனான சுவாகு மகாராஜுக்கு சொன்னார். இப்படி காலங்காலமாக இந்த பகவத்கீதை வந்துட்டு இந்த விஞ்ஞானம் வந்து இந்த யோக முறை வந்து பகவானால் உபதேசிக்கப்பட்டு வருது. ஸோ இப்படி நம்ம இன்னைக்கு படித்தோம். இந்த பகவத்கீதா வந்து கிருஷ்ணா வந்து சூரிய தேவனுக்கு சொன்னார். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக தான் அடுத்த ஸ்லோகத்தை கிருஷ்ணன் சொல்கிறார். ஏவம் பரம்பரா பிரார்த்தம் இமம் ராஜர்ஷியோ விதுகோ சகாலே நேக மகத யோகோ நஷ்ட பரந்தபா. ஏவம் பரம்பரா பிராப்தம், பரம்பரானா சீட பரம்பரை. இது வந்து பார்த்தோன்னா இது வந்து கிருஷ்ணா வந்துட்டு இந்த பகவத்கீதை யோக முறையை வந்து சூரிய தேவனுக்கு சொன்னது அந்த சீட பரம்பரை மூலமாக வந்துட்டே இருந்தது. அப்போ பகவத்கீதைங்கிற விஞ்ஞானத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னா சீட பரம்பரை மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். அதாவது நம்ம அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம் உபன்யாசத்தில் பிரபுபாதர் சொன்னாங்க, இந்த அறிவு பெறக்கூடிய வழி வந்துட்டு பிரத்யக்ஷா அனுமானான் ஸ்ருதி, கண்ணால் பார்க்கக்கூடிய அறிவு, அப்புறம் அனுமானம் பண்ணக்கூடிய அறிவு, அப்புறம் சாஸ்திரங்களும் பெறக்கூடிய அறிவு. இதில் வந்து சாஸ்திரங்களும் பெறக்கூடிய அறிவு தான் முழுமையானது அப்படின்னு நம்ம படித்தோம். அதே போல் சாது சாஸ்திரம் குரு, இதுதான் வந்து கடவுளை அறிவதற்கு மிக சிறந்த வழிமுறை. சாதுக்களுடைய தொடர்புனாலும் சாஸ்திரத்தை பயில்வதனாலும் ஆன்மீக குருவனுடைய கருணையினாலும் தான் நம்ம வந்து சாஸ்திரங்கள் பகவத்கீதை பாகவதம் வேதங்கள் புராணங்கள் இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியும். இப்போ சாது சாஸ்திர குரு. ஸோ இவங்க இந்த சாதுக்களும் குருவும் வந்துட்டு ஆச்சாரிய பரம்பரையில் சீட பரம்பரையில் வரக்கூடியவங்களாக இருந்தால் தான் வந்து அதை உள்ளது உள்ளபடி நம்ம பெற முடியும். எப்படி கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு சொன்னது அதை அர்ஜுனன் எப்படி அதை ஏற்றுண்டாரோ, அது அர்ஜுனன் எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டாரோ அதே வந்து நம்ம ஆச்சாரிய சம்பிரதாயத்து மூலமாக நம்ம பெற முடியும். ஏன்னா அது வந்து காலங்காலமாக அப்படி வழி வந்துகிட்டே இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா பகவானை அடையணும், பகவானை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஆர்வப்படுறாங்க. நிறைய வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஆன்மீக வாழ்க்கையில் வரவங்கலாம் நான் கடவுளை அடையணும், நான் கடவுளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ நிறைய இயக்கங்கள் நிறைய மார்க்கங்கள்லாம் இருக்குது, அங்கெல்லாம் போய் தேட முயற்சி பண்ணுறாங்க. சாஸ்திரங்களை படிக்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இதிகாச புராணங்கள் உபநிஷத்துங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன வழிமுறைங்க கிருஷ்ணன் சொல்கிறாரு, ஏவம் பரம்பரா பிராப்தம். இங்கே பகவானே வந்து பரம்பரை முறையை தான் நமக்கு வந்து பரிந்துரைக்கிறார். ஸோ அறிவு பெறக்கூடிய முறை வந்து ஏறுமுகமாக பெறக்கூடியது, அதாவது ஒன்று ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறது, இன்னொன்று வந்து இறங்கு முகமாக வரக்கூடியது, அதாவது காலங்காலமாக வந்து முன்னாள் முந்தைய ஆச்சாரியர்கள் இப்படி இந்த சம்பிரதாயம் மூலமாக பெறக்கூடிய அறிவு. ஸோ இதில் வந்து நான் வைஷ்ணவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அதிகாரப்பூர்வமானது வந்து இறங்குமுகமாக பெறக்கூடிய அறிவு. ஏறுமுகமாக பெறக்கூடிய அறிவு வந்து கற்பனை செய்கிறதோ இல்லை தனிப்பட்ட வித சொந்த முயற்சியில் முயற்சி பண்ணுறதோ இது வந்து ஆச்சாரியர்கள் சாஸ்திரங்கள் ஏற்றுக்கொள்றதில்லை. ஸோ குரு பரம்பரா மூலமாக பெறக்கூடிய அறிவு தான் முழுமையானது பக்குவமானதும் உள்ளது உள்ளபடி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால தான் கிருஷ்ணர் இங்கே என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, ஏவம் பரம்பரா பிராப்தம். பரம்பரை காலங்காலமாக பெறக்கூடிய அறிவு தான் வந்துட்டு மிக மிக உன்னதமானது, முழுமையானது. அதை வந்து நம்ம உள்ளது உள்ளபடி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படி நம்ம பகவத்கீதை, பாகவதம், இந்த மாதிரி இதிகாச புராணங்களை நம்ம உள்ளபடி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதிகாரப்பூர்வமான சம்பிரதாயத்தில் வரக்கூடிய சாதுக்கள்கிட்டையும் ஆச்சாரியர்கள்ட்டும் குருக்கிட்டருந்தும் கேட்கணும். அப்போ அது எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதிகாரப்பூர்வமான சம்பிரதாயம் ஆச்சாரியர் அப்படிங்கிறத வந்து அது வந்து வேதங்களில் வந்து ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்காங்க. இந்த நான்கு சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமானது. என்னென்ன நான்கு சம்பிரதாயம்? பிரம்ம மாத்துவ கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயம், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம், சனத்குமார சம்பிரதாயம். ஸோ பகவான் வந்து இந்த சாஸ்திரங்களை, இந்த வேதங்களுடைய அவரை பற்றிய இந்த விஞ்ஞானத்தை தெரிஞ்சு கொள்வதற்காகவும், பகவானை நம்ம அடைவதற்காகவும், பகவான் மேல் நம்ம அன்பை வளர்த்து கொள்வதற்காகவும் பகவானாலே ஏற்படுத்தப்பட்ட சம்பிரதாயம் தான் நான்கு சம்பிரதாயம். அதில் வந்து இந்த நான்கு சம்பிரதாயத்தில் பிரதானமான ஆச்சாரியர் வந்து பகவானால் நேரடியாக உபதேசிக்கப்பட்டவங்க. ஸோ இது முதல் சம்பிரதாயம். முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், பிரம்ம மாத்துவ கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயம். பிரம்மா ஸோ முதல் வேத ஞானத்தை வந்து பகவான் வந்து பிரம்மாவுக்கு கற்றுக் கொடுக்குறார். ஸோ பிரம்மா அதை கற்றுண்டு அதோடைய அவருடைய சீடரான நாரதருக்கு சொல்கிறார். நாரதர் அவர்கிட்ட வந்து கற்றுண்டு அதை வந்து தன்னுடைய சீடரான வியாசர் கொடுக்குறார். ஸோ வியாசருக்கு நிறைய சீடர்கள் இருந்தாங்க, அதில் ஒருத்தர் வந்து மாத்துவாச்சாரியர். ஸோ இப்படி இந்த வேத ஞானமானது பகவானை பற்றிய இந்த விஞ்ஞானம் வந்து இந்த யோக முறை வந்து பிரம்மா, நாரதர், வியாசர், மாத்துவர் இப்படி பரம்பரை பரம்பரையாக காலங்காலமாக அப்படி வந்து இந்த பரம்பரை சீட தொடர் மூலமாக மாத்துவாச்சாரியர், அதுக்கப்புறம் மாதவேந்திர பூரி, ஈஸ்வர பூரி, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, ஆறு கோசாமிகள், அப்புறம் விருந்தாவன் தாஸ் தாக்கூர், இப்படி அடுத்தடுத்து வந்து விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர், பக்தி வினோத் தாக்கூர், அப்படி இந்த சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஆச்சாரியர் சில பிரபுபாதர். சில பிரபுபாதர் வந்துட்டு இஸ்கானை வந்து ஏன் நம்ம வந்து அதிகாரப்பூர்வமான சம்பிரதாயம் எடுத்துக்கணும், பிரபுபாதர் இந்த ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடியவராக இருக்கார். ஸோ அதே போல தான் வந்துட்டு ஸ்ரீ சம்பிரதாயம். ஸ்ரீ சம்பிரதாயம் லக்ஷ்மி தேவி. ஸோ பகவானை பற்றிய விஞ்ஞானத்தை வந்து போதிக்கிறதுக்கு லக்ஷ்மி தேவி ஒரு சம்பிரதாயத்தை கிரியேட் பண்ணாங்க, அதுதான் ஸ்ரீ சம்பிரதாயம். அப்போ ஸ்ரீ சம்பிரதாயத்தில் வந்து பிரதானமான ஆச்சாரியர் ஸ்ரீமதி ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியர், 12 ஆழ்வார்கள், ராமானுஜாச்சாரியர், அதுக்கப்புறம் அவருடைய சீடர்கள், இப்படி இது வந்து சீட பரம்பரை மூலம் இவங்க மூலம் இந்த சீட பரம்பரை மூலமாக பெறக்கூடிய அறிவு. அதுக்கப்புறம் ருத்ர சம்பிரதாயம். ருத்ரன்னா சிவபெருமான், பகவான் அடையிறதுக்கு சிவபெருமானுடைய வழியில் வரக்கூடிய சம்பிரதாயம் தான் ருத்ர சம்பிரதாயம். அதில் வந்து விஷ்ணு சுவாமின்னு ஒரு ஆச்சாரியர் வந்தார். அதுக்கப்புறம் நிம்பார்க்க சம்பிரதாயம், அதாவது குமார சம்பிரதாயம். ஸோ பிரம்மாட்டிருந்து வேத ஞானத்தை குமாரர் கற்றுக்கிட்டாங்க, குமாரனுடைய வழியில் வரக்கூடிய சம்பிரதாயம் தான் அவங்க இதை போதிச்சது குமார சம்பிரதாயம், சந்தோஷ்குமார சம்பிரதாயம், சரத்குமார சம்பிரதாயம். ஸோ அந்த சம்பிரதாயத்தில் வந்து நிம்பார்க்க ஆச்சாரியர்னு ஒரு சுவாமிஜி வந்தார், நிம்பார்க்க ஆச்சாரியர். அதனால தான் அது நிம்பார்க்க சம்பிரதாயம் சொல்லுவாங்க. ராமானுஜ சம்பிரதாயம், மாதுவ சம்பிரதாயம், நிம்பார்க்க சம்பிரதாயம், இப்படி இந்த சம்பிரதாயத்தின் மூலமாக பெறக்கூடிய அறிவு தான் முழுமையானதும் பக்குவமானதும் சரியான பாதையில் கடவுளிடத்தில் பகவானிடத்தில் அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கும். அதனால தான் கிருஷ்ணர் இங்கே வந்துட்டு இந்த சீட பரம்பரையை இங்கே வலியுறுத்துறார். ஏவம் பரம்பரா பிராப்தம் இவம் ராஜர்ஷியோ விதுகு, ராஜ ரிஷிகள் வேத காலத்தில் வந்து மன்னர்கள் ஆட்சி பண்ணாங்க. ஸோ மன்னர்கள் வந்து எப்படி இருக்கணும், பிரஜைகளுக்கு உதாரணமாக இருக்கணும். ஏன்னா மன்னர்களுடைய வழியை தான் பிரஜைகள் பின்பற்றுவாங்க, எதா ராஜா ததா பிரஜா. அப்போ மன்னர் வந்து கிருஷ்ண பக்தராக இருந்து ஆன்மீக வாழ்க்கையை பயிற்சி பண்ணாங்கன்னா பிரஜைகளும் பின்பற்றுவாங்க. அதனால தான் வேத காலத்தில் வந்து மன்னர்களாக வந்து ராஜ ரிஷியாக வாழ்ந்திருக்காங்க. ஜனக மகாராஜ், தசரத் மகாராஜ், பரீட்சித் மகாராஜ், யுதிஷ்டர் மகாராஜ், துருவ மகாராஜ், பிரகலாதர், இந்த மாதிரி நிறைய பக்தருடைய பரத மகாராஜ், இப்படி ஒரு பெரிய பட்டியலே இருக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில். ஸோ இவங்கெல்லாம் வந்து மிகச்சிறந்த மன்னர்களாக இந்த உலகத்தை ஆட்சி செய்தாங்க. காரணம் என்ன, அவங்க வந்து பகவானுடைய பக்தராக இருந்தாங்க, விஷ்ணு பக்தராக இருந்தாங்க. அவங்க வந்து இந்த வேதகத்தை வந்து கிருஷ்ணாந்தவருடைய சம்பிரதாயத்திலிருந்து கற்றுக்கிட்டாங்க. அவங்க வந்து அதை பயிற்சி பண்ணாங்க, அதே போல் ஜனங்களையும் அதில் ஈடுபடுத்தினாங்க. அப்போ வந்து மன்னர் வந்து விஷ்ணு பக்தராக இருக்கச்சு வந்து ஜனங்களும் சுலபமாக வந்து கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ணுவாங்க, தர்மத்தின் வழியை நடப்பாங்க, சாஸ்திர விதிகளை பின்பற்றுவாங்க. ஸோ அதனால தான் கிருஷ்ணா வந்து பகவத்கீதையை முதல்ல சூரிய தேவன் சொல்கிறார். ஏன்னா ரெண்டு விதமான பரம்பரை, ரெண்டு விதமான வம்சாவளி மூலமாக பிரஜைகள் உற்பத்தி ஆகிறாங்க. ஒரு பக்கம் வந்து சூரிய வம்சம், இன்னொரு பக்கம் சந்திர வம்சம். சூரியன் வழியில் வரக்கூடிய வம்சத்தில் வரக்கூடியவங்க சூரிய வம்சத்தை, ரகு வம்சத்தை சேர்ந்தவங்க, சந்திர வம்சத்தில் வரக்கூடியவங்க எது வம்சத்தை சேர்ந்தவங்க. ஸோ இப்படி இந்த ரெண்டு விதமான வம்சம் மூலமாக, வம்சாவளிகள் மூலமாகவும், சீட பரம்பரை மூலமாகவும் பகவான் வந்து இந்த பகவத்கீதையை பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வந்து சொல்லிட்டே வர்றார். ஸோ அதனால தான் கிருஷ்ணர் இங்கே அதை மேற்கோள் காமிக்கிறார். ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜஸ்ரீ விதுகு. இப்போ ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஆச்சாரியர் குரு சாதுக்கள்கிட்ட இருந்து தான் இந்த சாஸ்திரத்தை நம்ம கேட்கணும். அதுதான் அப்போ தான் நம்ம அதை உள்ளபடி புரிஞ்சிக்க முடியும். அது மூலமாக தான் நம்ம கிருஷ்ணரை வந்து உள்ளபடி தெரிஞ்சிக்க முடியும். ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜஸ்ரீயோ விதுகு சகாலே நீகமாக தான் யோகோ நஷ்ட பரந்தபா. ஸோ காலப்போக்கில் இந்த விஞ்ஞானம் வந்து நின்று போயிட்டதுனால, மறைஞ்சு போயிட்டதுனால இது அழிஞ்ச மாதிரி தெரியுது. அதனால் திரும்பவும் கிருஷ்ணா வந்து அதை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. திரும்பவும் கிருஷ்ணா கொண்டு வர்ற. ஸோ அதனால் வந்துட்டு யுகங்கள் வந்து போக போக வந்து எல்லாமே மாறும் காலப்போக்கில். இப்போ கலியுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்குது, எல்லாமே தேய்மானம் ஆகிட்டே இருக்குது, நம்மளோட ஆயுள் காலம் தேய்மானமாகுது, அப்புறம் இயற்கையில் மாற்றம் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது போல் தான் வந்துட்டு நம்ம பண்ணக்கூடிய தர்ம சாஸ்திரங்கள் இதெல்லாம் வந்து நம்ம பயிற்சி பண்ணிட்டே இருக்க இருக்க எப்பவுமே ரெண்டு விதமான ஆட்கள் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து சாஸ்திர விதிகளை பின்பற்றக்கூடியவங்க, இன்னொருத்தர் அசுரத்தன்மை உள்ளவங்க. இப்போ அசுரத்தன்மைகள் அதிகரிக்க அதிகரிக்க சாஸ்திர விதிகள் வந்து விலகி வர என்னாகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக சாஸ்திர விதிகள் வந்து மறைஞ்சு போகும். அப்போ திரும்பவும் அதை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக பகவான் வந்து தோன்றார். ஸோ இதுதான் நம்ம பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகத்தில் படிக்க போகிறோம். எதா எதாகி தர்மசியா லா நிர்பவதி பாரதா அப்யுத்தானாம தர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமிகம். எப்பொழுதெல்லாம் ஜனங்க வந்து அறப்பழக்கத்திலும் தர்மத்திலும் விலகி போக ஆரம்பிப்பாங்களோ அப்போ நான் வந்து சுஜாமிகம் உள்ளபடி தோன்றுகிறேங்கிறேன். தர்மஸ்ய கிளானி, தர்மத்துக்கு எகேன்ஸ்டாக தர்மத்துக்கு எதிராக ஜனங்க செயல்பட ஆரம்பிக்கும் போது பகவான் தோன்றதா சொல்கிறார். ஸோ இப்படி இந்த பகவத்கீதையை பெறக்கூடிய இந்த சாஸ்திரங்களை பெறக்கூடிய மிகச்சிறந்த வழிமுறை வந்து குரு பரம்பரையில் பின்பற்றக்கூடியதுதான். ஸோ அதனால் நம்ம ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். சில பிரபுபாதர் வந்துட்டு இந்த பிரம்ம மாத்துவ கௌடிய சம்பிரதாயத்தில் வரக்கூடியனால அவருடைய பகவத்கீதைக்கு நிறைய பேர் விளக்கம் உரை எழுதியிருக்காங்க. ஆனால் அவங்கள நிறைய பேர் எந்த சம்பிரதாயத்தையும் சேராது, இந்த நான்கு சம்பிரதாயத்தையும் சேராதவங்க, சாஸ்திர விதிகளை பின்பற்றாதவங்க, பேருக்காகவும் புகழுக்காக எழுதுறவங்க, அப்புறம் தன்னுடைய புலமையை காட்டுறதுக்காக எழுதுறவங்க, இந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விளக்குறைகளை படித்தோன்னா நம்ம தவறாக வழி நடத்தப்படுவோம். அதே சமயம் பிரபுபாத் மாதிரி ஆச்சாரியம் எழுதிய விளக்குறையை படிக்கும்போது நம்ம உள்ளது உள்ளபடி தெரிஞ்சுக்கும். அதனால தான் பிரபுபாவுடைய பகவத்கீதை ஆஸ் இட் இஸ், பகவத்கீதை உண்மை உருவில். அப்புறம் என்னோட நிறைய பகவத்கீதை இருக்குது, அதே இது பகவத்கீதை உண்மை உருவில் அப்படின்னா பிரபுபாதர் வந்துட்டு தன்னுடைய சொந்த கருத்துக்கள் எதுவுமே எழுதாமல் உள்ளது உள்ளபடி அந்த ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இது மிகப்பெரிய ஒரு கிஃப்ட், ஒரு வரப்பிரசாதம் இந்த பகவத்கீதை உண்மை உருவில் நமக்கு கிடச்சிருக்கிறது. ஏன்னா மற்ற புஸ்தகங்களில் வந்து சம்பிரதாயத்துக்கு புறம்பாக சம்பிரதாயத்தில் இல்லாத நபர்கள் எழுதக்கூடிய பகவத்கீதையை வந்து நம்மளை தவறாக வழிநடத்தி செல்வோம். அவங்க வந்து கிருஷ்ணரை வந்து ஒரு சாதாரண நபராக கூட சொல்லலாம், இல்லை கிருஷ்ணருக்கு ரூபா இல்லைன்னு சொல்லலாம், இல்லை கிருஷ்ணர் நம்மளை மாதிரி ஒரு மனிதன் சொல்லலாம், இல்லை கிருஷ்ணர் வந்து ஒளி வடிவில் இருக்கார், இந்த மாதிரி என்ன வேணாலும் அவங்க சொல்லலாம். அவங்களுடைய கற்பனைகள், அவங்களுடைய சொந்த கருத்துக்கள் எது வேணாலும் சொல்லலாம். அந்த மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க, எழுதுகிறாங்க. ஆனால் பிரபுபாத மாதிரி ஆச்சாரியர்கள் வந்துட்டு கிருஷ்ணரை உள்ளது உள்ளபடி கொடுக்குறார். அதனால தான் பகவத்கீதை ஆஸ் இட் இஸ், பகவத்கீதை உண்மை உரிமை. அது வந்து நடைமுறையிலேயே நடந்தது. பிரபுபாவுடைய காலத்தில் வந்துட்டு அவர் இந்த பகவத்கீதையை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்தார், பகவத்கீதைக்கு ஆங்கிலத்தில் விளக்கவரை கொடுத்தார். அப்போ மேக்மில்லியன்கிற கம்பெனி தான் வந்து இந்த பகவத்கீதையை பிரிண்ட் பண்ணாங்க, அச்சுட்டாங்க. அப்போ அவங்க வந்து பிரபுபாட்ட சொல்கிறாங்க, இதுக்கு முன்னே நாங்கள் எவ்வளோ பகவத்கீதையை பிரிண்ட் பண்ணி அச்சிட்டு வெளியிட்டிருக்கோம், ஆனால் இந்த அளவுக்கு எதிர்பார்ப்பும் இந்த அளவுக்கு ஒரு விநியோகமும் எந்த புஸ்தகமும் சாதிக்கலை. ஸோ இது வந்து ரொம்ப அற்புதமான சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு அந்த மேக்மில்லியன் கம்பெனியோடைய முதலாளி வந்து சொல்கிறார் பிரபுபாதத்தில். என் பிரபுபா சொன்னார், நாங்கள் எங்கள் சொந்த கருத்து எதுவுமே செய்யலை, இது உள்ளது உள்ளபடி கொடுத்துருக்கோம். ஸோ கிருஷ்ண அர்ஜுனன் எப்படி கிருஷ்ணர்கிட்ட பகவத்கீதை கேட்டு புரிஞ்சுக்கிட்டாரோ அதே போல் இந்த பகவத்கீதையை படிக்கிறவங்க அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட என்ன படித்தாரோ என்ன கேட்டாலும் அது உள்ளபடி அவங்களுக்கு போய் சேரும். ஸோ அதனால் இது வந்து இது சீடப்பரம்பிலிருந்து வரக்கூடியதுனாலும் இது என்னுடைய ஆன்மீக குருவான சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் பிரபுபாதருடைய கருணையினாலும் இந்த பகவத்கீதை அச்சுட்டு விநியோகிக்கப்படுறதுனால இது கட்டாயம் ஜனங்க மத்தியில் ஒரு பெரிய மாறுதலை ஏற்படுத்தும் அப்படின்னு சில பிரபுபாதர் வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறேன். இப்படி அதனால தான் பகவத்கீதை ஆஸ் இட் இஸ், பகவத்கீதை உண்மை உருவில். ஸோ இந்த மாதிரி பிரபுபாதர், இந்த மாதிரி ஆச்சாரியர்கள், ராமானுஜாச்சாரியர், மதுவாச்சாரியர், நிம்பார்க்க சுவாமி, விஷ்ணு சுவாமி, இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் எழுதியக்கூடிய புஸ்தகங்களை படிக்கிறதும் அதை வந்து நம்ம நடைமுறையில் எளிமையாக புரிஞ்சிக்க முடியும். நமக்கு பக்திங்கிற உணர்வு அதிகமாகும், பக்தி உணர்வு அதிகமாகும், பகவான் மேலே நம்பிக்கை அதிகமாகும், கிருஷ்ணவுடன் முன்னேற்றம் அடைய முடியும், கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் அடைய முடியும். ஆனால் நீங்கள் மற்ற விளக்குறைகள் புஸ்தகம் எடுத்து படித்தா நமக்கு பக்தி உணர்வு ஏற்படாது, நமக்கு பகவான் மேலே அன்பு ஏற்படாது, நம்ம வந்து பகவானை நம்மளை சம்மந்தப்படுத்திக்க முடியாது. ஸோ நிறைய குழப்பங்களும் பிரச்சனைகள் தான் அதிகரிக்கும். ஏற்கனவே நம்ம வந்து பகவானை சரியாக புரிஞ்சுக்காம குழப்பத்திலே இருக்கும். சரியாக இந்த ஜனங்க மத்தியில் கடவுள் இருக்காரா இல்லையா, அவர் குரூப் இருக்கா இல்லையா, அவர் எப்படி இருப்பார், எங்கே இருக்கார், என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி குழப்பத்திலே இருக்காங்க. ஸோ பிரச்சனைகள் கஷ்டங்கள் எதனால் நமக்கு வருது, எப்படி இதில் நான் விடுபடுறது, எப்படி நான் துன்பத்திலேருந்து விடுபடுறது, எப்படி நான் சந்தோஷமாக வாழ்றது, நிறைய கேள்விகள் ஜனங்க மத்தியில் இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து சரியான விளக்குறை உள்ள புஸ்தகங்கள் தான், சம்பிரதாயத்தில் வரக்கூடிய புஸ்தகங்கள் தான் நமக்கு நல்ல நம்மளுக்கு சரியான பாதையில் வழிநடத்தக்கூடியதாக இருக்கும். மற்ற ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் இந்த பரம்பரையில் வராத நபர்களுடைய புஸ்தகங்களை விளக்குறைகளை நம்ம படித்தோன்னா மீண்டும் நம்ம குழப்பத்தை அதிகரிக்கமே செய்யுமே தவிர அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காது. அதை வந்து இந்த ஸ்லோகத்தில் நம்ம தெல்ல தெளிவாக உணர முடியுது. பிரபுபாத மாதிரி ஆச்சாரியம் எழுதிய புஸ்தகங்கள் நம்ம படிக்கணும், மற்ற விளக்கு உரைகளை தவிர்க்கணும். பக்தர் அல்லாதவங்கள்ட்ட இருந்து உபன்யாசம் கேட்கறதோ இல்லை பக்தர் அல்லாதவங்களுடைய விளக்கு உரைகளை படிக்கிறதோ புஸ்தகங்களை படிக்கிறதோ நம்ம ஆன்மீக வாழ்க்கை மிகச்சிறிய மிகப்பெரிய பாதகமாக அமைஞ்சிடும், ஆன்மீக முன்னேற்றத்தையே வீழ்ச்சி அடைய செய்யும். நம்ம உண்மையாலுமே கிருஷ்ணவர்களில் முன்னேற்றம் அடையணும், பக்தியில் முன்னேற்றம் அடையணும், பகவான் மேலே அன்பு வளர்த்துக்கணும் அப்படின்னா ஆச்சாரியர் சம்பிரதாயத்தில் வரக்கூடிய குரு பரம்பரையில் சீட பரம்பரையில் வரக்கூடிய ஆச்சாரியர் எழுதிய புஸ்தகங்களையும் அவங்களுடைய விளக்கங்களையும் படிக்கணும். அப்போ தான் நம்ம உள்ளபடி தெரிஞ்சுக்க முடியும். அதான் இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் சொல்கிறார், ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜஸ்ரீ விதுவு சகாலே நிகமகதா யோகோ நஷ்ட பரந்தவா. இந்த காலப்போக்கில் அழிஞ்சு போயிட்டது மாதிரி தெரியுது, ஆனால் இதை திரும்பி நான் அப்படி அழிவு கிடையாது, இது நின்று போயிடுச்சு, திரும்ப அதை கொண்டு வர்றதுக்காக தான் இப்போ நான் உனக்கு பகவத்கீதையை சொல்கிறேன் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறேன். சைவாயம் யாக்தேக்தா யோக புரோக்த புராதனா பக்தோசிமி சகாசேதி ரகசியம் ஹேதோத்தமம். பரமனுடன் பரமனுடன் உறவு கொள்வதை பற்றி அதே பழம்பெரும் விஞ்ஞானத்தை நான் இன்று உனக்கு எடுத்துரைத்துள்ளேன். ஏனென்றால் நீ எனது பக்தரும் நண்பனுமாக இந்த விஞ்ஞானத்தை இந்த விஞ்ஞானத்தின் உத்தம ரகசியத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். ஸோ இந்த ஸ்லோகம் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். சயவாய மயா தேக்தா யோக புரோக்த புராதன. இந்த விஞ்ஞானம் வந்து இந்த யோக முறை வந்து பன்னெடுங் காலமாக வந்துட்டே இருந்தது, ஆனால் காலப்போக்கில் இது அழிஞ்சிட்ட மாதிரி தெரியுது. அது திரும்பவும் சொல்கிறதுக்காக நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கேன் அர்ஜுனா. ஏன் அர்ஜுனன் கிருஷ்ணர் தேர்ந்தெடுத்திருக்காரு அதை அடுத்த வரியில் சொல்கிறார். இப்போ பகவத்கீதையை படிக்கிறதுக்கு ஒருத்தருக்கு என்ன தகுதி வேணும், யாரால் பகவத்கீதை புரிஞ்சிக்க முடியும், யாரால் பகவானுக்கும் பக்தனுக்கும் உள்ள உறவு யாரால் புரிஞ்சிக்க முடியும், பகவானுக்கும் அதாவது பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும் ஜீவாத்மாக்கும் உள்ள உறவு யாரால் புரிஞ்சிக்க முடியும். இந்த பரத்துடன் உறவு கொள்வதை பற்றிய பரமத்துடன் பரமபுருஷரான அந்த பரமாத்மாவான பகவான் ஸ்ரீகிருஷ்ணரோட உறவு கொள்வதை பற்றிய அதே பழம்பெரும் விஞ்ஞானத்தை நான் இன்று உனக்கு எடுத்து வைத்துள்ளேன், நான் உனக்கு எடுத்து வைக்க இருக்கிறேன், நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏனென்றால் நீ எனது பக்தனும் நண்பனுமானதால் இந்த விஞ்ஞானத்தின் உத்தம ரகசியத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். ஆக்சுவலி வந்து ரொம்ப அற்புதம். பிரபுபாத ரொம்ப அழகாக சொல்வார் அவர் உபன்யாசத்தில், பகவத்கீதை வந்து ரகசியம், ரகசியம் அது ராஜவித்ய ராஜகுக்யம், மிக மிக ரகசியமான அறிவு. என்ன புஸ்தகமாக தானே இருக்குது, புஸ்தகம்னா யார் இடத்துல படித்து தெரிஞ்சுக்கலாமே, புஸ்தகத்தை திறந்தாலே அது உள்ள விஷயம் தெரியுது, ஆனால் பகவத்கீதை ஏன் புரிய மாட்டேங்குது? இப்போ நிறைய பேர் நம்ம வெளியில் போய் உபன்யாசம் பண்ணும்போதோ இல்லை வெளியில் போய் பிரச்சாரம் செய்யும்போதோ நிறைய பேர் இதை கேட்பாங்க, பகவத்கீதை எங்கள் வீட்டில் இருக்குங்க படித்தா ஒன்றும் புரிய மாட்டேங்குது, பகவத்கீதை எங்கள் வீட்டில் இருக்குது படித்தா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, என்ன காரணம் தெரியல, நானும் பல தடவை படித்து பார்த்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ரெண்டு காரணம். ஒன்று வந்து பக்தர் அல்லாதோடைய விளக்கு உரை, சம்பிரதாயத்திலிருந்து சீட பரம்பரையில் வராத பக்தர்கள் இந்த ஆச்சாரிய சம்பிரதாயம் குரு பரம்பரையில் சீட பரம்பரையில் இல்லாதவங்களுடைய விளக்கு உரையை படித்தா சுத்தமாக புரியாது, டெஃபினட்டாக உண்மையாலுமே நமக்கு உண்மையாக புரியாது, அது குழப்பத்தை அதிகரிக்கக்கூடியதாக தான் இருக்கும். சில நேரங்களில் ஆச்சாரியருடைய விளக்கு உரை பகவத்கீதை நம்ம வீட்டில் இருக்கும், ஆனால் அது ஏன் நமக்கு படித்தா புரிய மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கான பதில் தான் இங்கே சொல்கிறேன். ஏன் பகவத்கீதையை படித்தா நமக்கு புரியல அப்படின்னா, நம்ம வந்து கிருஷ்ணனுடைய பக்தர், பக்தருடைய சங்கத்திலிருந்து இந்த சாதுக்கள் வைஷ்ணவர்கள்ட்டிருந்து ஆச்சாரியர்கிட்டருந்து கேட்கணும். அப்போ கேட்கும்போது தான் நம்ம வந்து அதை புரிஞ்சிக்க முடியும். சில பிரபுபாத் எதுக்காக இந்த இஸ்கான் அமைப்பை நிர்வகிக்காரு, சில பிரபுபாத் வந்து பகவத்கீதை விளக்க உரை எழுதிட்டு கடைகளை விநியோகம் பண்ண சொல்லாங்க. ஸோ எதுக்காக இந்த இஸ்கான் அமைப்பு இருக்குது, பக்தர்கள் இங்கே வரணும், அதாவது ஜனங்க வரணும், ஜனங்க வந்துட்டு புஸ்தகம் வாங்கணும், புஸ்தகத்தை படிக்கணும், வரக்கூடிய சந்தேகங்களை பக்தருடைய சங்கத்திலிருந்து தெரிஞ்சுக்கணும், உபன்யாசம் கேட்கணும், அது மூலமாக வரக்கூடிய சந்தேகங்களை பக்தர்களிருந்து மூத்த பக்தருடைய வழிகாட்டுதலும் எடுத்துக்கணும். ஸோ இப்படி நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைகிறது தான் சில பிரபுபாதர் வந்துட்டு இந்த இயக்கத்தை நிறுவியிருக்கு. ஸோ இங்கே வந்து நமக்கு பக்தருடைய சங்கம் கிடைக்கும். ஸோ புத்தகம் வாங்கினா மட்டும் நம்ம புரிஞ்சிக்க முடியாது, ஆனால் சில பிரபுபாவுடைய கருணை இதில் இருக்குது. சில பிரபுபாவுடைய கருணை இருக்கிறதுனால மற்ற புஸ்தகங்கள் சுத்தமாகவே புரியாது, பிரபுபாவுடைய பகவத்கீதை படிக்கும்போது நம்மளால் எளிமையாக புரிஞ்சிக்க முடியும். அதே சமயம் சின்ன சின்ன சந்தேகங்கள் ஏற்படும் இல்லையா, ஏன்னா நம்ம ஆரம்ப நிலையில் இருக்கும்போது பக்தி தொண்டு பண்ணும்போது ஆரம்ப நிலையில் இருப்போம், இப்போ பகவத்கீதை படித்தா உடனே புரிஞ்சிக்கக்கூடிய மனோபக்குவம் மனோநிலை நமக்கு கிடையாது. அதனால தான் ஆன்மீக குரு சாதுக்கள் மூத்த பக்தர்களாக இருக்காங்க அவங்களுடைய சங்கம். அப்போ நம்ம பகவத்கீதையை படிச்சுட்டு அதுலேருந்து நமக்குடைய மனதில் வரக்கூடிய சந்தேகங்களை குழப்பங்களை போக்கிக்கலாம். அஃப்கோர்ஸ் உண்மையில் வந்து பிரபுபாவுடைய பொருளுரே போதுமானது தான், ஆனாலும் வந்துட்டு நம்ம வந்து அதை உள்ளபடி இன்னும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும், அதை வந்து நடைமுறையில் எப்படி பயிற்சி பண்ணுறது, புஸ்தக பாகவத்தை நடைமுறையில் பயிற்சி பண்ணுறதுக்கு, புத்தக பாகவதத்தை நடைமுறையில் பயிற்சி பண்ணுறதுக்கு பக்தர் பாகவதைய சங்கம் நமக்கு தேவை. புத்தக பகவத்கீதையை புரிஞ்சுக்கணுமா, பக்தருடைய அதை நடைமுறையில் வாழ்ந்துட்டு இருக்கிற பக்தருடைய சங்கம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதனால தான் பிரபுபாதர் வந்து இந்த இயக்கத்தை உலகம் முழுவதும் பிரச்சாரம் செய்து பரப்பினார். இப்போ அங்கே நிறைய பக்தர்கள் இருக்காங்க, பிரபுபாத புஸ்தகம் வாங்கி படிக்கிறோம், பக்தியில் முன்னேற்றம் அடைகிறோம். இப்போ பக்தி தொண்டு செய்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா. ஸோ பகவத்கீதையோட நோக்கம் என்னது அதுக்காக தெரியுமா, பகவத்கீதையோட நோக்கம் என்னது, எதுக்காக கிருஷ்ணன் பகவத்கீதை அர்ஜுனன் சொன்னார், கரெக்ட், பகவத்கீதையோட நோக்கம் வந்துட்டு ஒன்று நம்மளை அறியாமையிலிருந்து விடுவிக்கிறது. அறியாமின் என்னது? நான் இந்த உடல் நினைச்சுக்கிறது, நான் இந்த உடல், நான் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன், நான் இந்த மதத்தை சேர்ந்தவன், நான் இந்த இனத்தை சேர்ந்தவன், நான் இந்த மொழியை சேர்ந்தவன், இது அறியாமை. இந்த அறியாமையிலிருந்து விடுவிக்கிறது தான் பகவத்கீதை முதல் நோக்கம். ரெண்டாவது பகவானை சன்னறியல். சர்வதன்மான் பரித்தியச்ச மாமேகம் சரணம் முடிச்சா அகம் துவா சர்வ மோசக்ஷாமி மாசிச்சவன். கிருஷ்ணா வந்து எல்லா விதமான தர்மங்களை திறந்து அவரை மட்டும் சரணடைய சொல்றாரு. ஸோ கிருஷ்ணரை மட்டும் நம்ம சரணடையும் போது என்ன ஆகும்னா, நம்ம எல்லா விதமான பாவ விடையிலிருந்து விடுபட்டு நம்ம பகவானை அடைவோம். ஸோ பகவானை சரணடைவர் தான், கிருஷ்ணருடைய பக்தர் ஆகிறது தான், பகவான் மேலே அன்பு செய்கிறதான். பகவத்கீதையுடைய நோக்கம் என்னதுன்னா, நம்ம பகவான் மேலே அன்பு செய்யணும், அவரை சரணடையணும், அவருக்கு பக்தி தொண்டு பண்ணணும். இதுதான் பகவத்கீதையுடைய நோக்கம். பகவத்கீதையுடைய நோக்கத்தை நம்ம தவறாக புரிஞ்சிக்கூடாது. நிறைய பேர் பகவத்கீதையை தவறாக புரிஞ்சுட்டு இருப்பாங்க. பகவத்கீதையை வீட்டில் வச்சா சண்டை வந்துடும், பகவத்கீதை வந்து போர்க்களத்தில் சொன்னது, அப்புறம் பகவத்கீதையை வயசானவங்க தான் படிக்கணும், பகவத்கீதையை சாமியார்கள் தான் படிக்கணும். ஸோ இப்படி நிறைய தவறான கருத்துக்களும் குழப்பங்களும் நம்ம ஜனங்க மத்தியில் நிலவிட்டுருக்கு. ஸோ பகவத்கீதையை வந்து எல்லா காலத்திலும் எல்லா சூழலும் எல்லோருக்கும் பொருத்தமானது. ஸோ அர்ஜுனன் வந்து ஒரு இல்லறத்தில் இருக்கக்கூடியவர், அர்ஜுனன் ஒரு வந்து ஒரு சத்திரியர். அப்போ கிருஷ்ணர் வந்து பகவத்கீதை ஒரு சன்னியாசிக்கோ ஒரு பிரம்மச்சாரிக்கோ சொல்லுது. ஸோ பகவத்கீதை எல்லாருக்கும் போதும். பகவானுடைய கட்டளை, பகவானுடைய வார்த்தைகள், அவருடைய உபதேசங்கள் எல்லாருக்கும் தான். கடவுளுடைய குழந்தைகள் எல்லாருக்கும் வந்து. ஸோ கடவுளுடைய குழந்தைனா அவர் சன்னியாசியாக இருக்கலாம், பிரம்மச்சாரியாக இருக்கலாம், ஒரு இல்லற கிரகஸ்தராக இருக்கலாம், இல்லை சத்திரியராக இருக்கலாம், பிராமணராக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ யாராக இருந்தாலும் கிருஷ்ணனுடைய கட்டளை எல்லாருக்கும் பொதுவானதான். ஒருத்தர் கிருஷ்ணன் மேலே அன்பு செய்யணும், கிருஷ்ணனுடைய பக்தராகணும்னா அதுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை. நான் வந்து பிராமண குலத்தில் பிறந்திருக்கணும், இல்லை சத்திரிய குலத்தில் பிறந்திருக்கணும், இல்லை நான் வந்து பிரம்மச்சாரியாக இருக்கணும், இல்லை சன்னியாசியாக இருக்கணும். ஸோ யார் வேணாலும் கிருஷ்ணருக்கு அன்பு செய்யலாம்னு கிருஷ்ணன் சொல்கிறார் பகவத்கீதையில். மாமி பார்த்த பாசித்திய எபிசு பாப்பையோனியா ஸ்திரியோ வயசத்ததா சூத்ரா தேதியா மாந்தி பராங்கதி. யார் வேணால் என்ன வந்து அடையலாம்? பெண்கள், இழிகுலத்தை பிறந்தவங்க, சூதரர்கள். ஸோ அதனால் பகவத்கீதையை படிக்கிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துக்கு பகவத்கீதையை புரிஞ்சுக்கணும். இந்த விஞ்ஞானத்தின் இந்த ரகசியத்தை, இந்த புஸ்தகம் தான், இது திறந்த புஸ்தகம் தான், ஆனால் ரகசியமானது. இப்போ யாரால் புரிஞ்சிக்க முடியும் இந்த பகவத்கீதை விஞ்ஞானத்தை, இந்த யோக முறையை, இந்த இந்த சயின்ஸை, இந்த யோக முறையை, இந்த ரகசியத்தை யாரால் புரிஞ்சுக்க முடியுதோ இந்த ஸ்லோகத்தை கிருஷ்ணன் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? பக்தோசி சகாச்சேதி. நீனுடைய பக்தனும் நண்பனுமாக இருக்கிறதுனால, நீ எனது பக்தனும் நண்பனுமாதலால் இந்த விஞ்ஞானத்தின் உத்தம ரகசியத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இதுதான் குவாலிஃபிகேஷன். ஸோ பகவத்கீதையை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், என்ன தகுதி வேணும், யாரால் பகவத்கீதையை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா இதுதான் தகுதி. நம்ம பக்த பகவானுடைய பக்தராக இருக்கணும், கிருஷ்ண பக்தராக முயற்சி பண்ணணும். எப்படி ஒருத்தர் பக்தராகிறது? பக்தருடைய சங்கத்தில் வந்தால் தான் பக்தராக முடியும். இஸ்கானில் வந்துட்டு இந்த சம்பிரதாயத்தில், குரு பரம்பரையில் வந்து சம்பிரதாயத்தில் வந்து பக்தரோடு சேர்ந்து நடைமுறையில் அவங்க எப்படி பக்தி பண்ணுறாங்க, எப்படி பகவத்கீதையை பயிற்சி பண்ணுறாங்க, பகவத்கீதையை உள்ள விஷயங்கள் எப்படி நடைமுறை வாழ்க்கையில் பயிற்சி பண்ணுறாங்க, அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்கணும். அதுக்கு தான் இந்த அமைப்புகள்லாம், சம்பிரதாயங்கள்லாம். ஸோ இப்படி வந்துட்டு நம்ம பக்தருடைய சங்கத்தில் இருந்தால் தான் பகவத்கீதையை புரிஞ்சிக்க முடியும். சில பிரபுபாதர் வந்துட்டு அதுக்காக தான் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார். ஸோ அதனால் யார் ஒருத்தர் பகவத்கீதையை புரிஞ்சிக்க முடியும்னு கிருஷ்ணா ரொம்ப அழகாக சொல்கிறார். பக்தோசி சகாசி, இனியனுடைய பக்தனும் நண்பனும் அதலால். ஸோ நம்ம வந்து கிருஷ்ணாவுடைய பக்தராக, அதுக்கு என்ன தகுதி வேணும், அதுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை. நம்ம முன்பே பேசிட்டு இருந்த மாதிரி, நான் உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கணும், பூணல் போட்டிருக்கணும், சத்திரிய வம்சத்தில் பிறந்திருக்கணும், நான் வந்து பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டிக்கிறேன், இல்லை நான் வந்து சாஸ்திரம் படிச்சிருக்கேன், எனக்கு நல்ல நாலேஜ் இருக்கா, இதெல்லாம் தேவையில்லை. யார் வேணாலும் பகவானை சரணடையலாம், யார் வேணாலும் பக்தி கொண்டு பண்ணலாம். அது வந்து நம்பிக்கை இருந்தால் போதும். கிருஷ்ணா மேலே நம் கிருஷ்ணா வந்து ஏற்றுக்குவார். பகவத்கீதை சொல்கிறாரு, நீ என்ன எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னை மட்டும் சரணடைஞ்சிட்டு நான் உன்னை எல்லா பாவத்துலேருந்து விடுவிக்கிறேன்னு கிருஷ்ணா வந்து ப்ராமிஸ் பண்ணுறாரு, கிருஷ்ணா வாக்கு கொடுக்குறாரு. ஸோ நம்பிக்கை, ஸ்ரத்தா, ஸ்ரத்தா இருந்தால் கிருஷ்ணர் அடையலாம், ஸ்ரத்தா இல்லைன்னா போச்சு, அவ்வளோதான். அஸ்ரத்ததானா புருஷா தர்மசாஸ்திர பரந்தப்ப அப்பிராபியமானி வர்த்தந்தி மிருத்து சம்சாரவர்த்மணி. கிருஷ்ணா ரொம்ப அழகாக சொல்கிறார் பகவத்கீதை. அஸ்ரத்ததானா புருஷா, நம்பிக்கையில்லாத நபர்கள், தர்மசாஸ்திர பரந்தப்ப. ஓ அர்ஜுனா, இந்த வேதங்கள், சாஸ்திரங்கள், பகவத்கீதை, பாகவதம், இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லாதவங்க என்ன வாங்க, நம்பிக்கை இல்லைன்னா அப்பிராபியமானி வர்த்தந்தி மிருத்யு சம்சார வர்த்மணி. பிறப்பு இறப்புங்க கடலில் உழுந்துட்டே இருப்பாங்க. அஸ்ரத்ததானா புருஷா தர்மசாஸ்திர பரந்தப்ப அப்பிராபியமானி வர்த்தந்தி மிருத்யு சம்சார வர்த்மணி. திரும்ப திரும்ப பிறப்பிறப்பு சக்கரத்தை வந்துட்டே இருப்பாங்க. நமக்கு முதல்ல வந்துட்டு பகவான் மேலே நம்பிக்கை வரும், சாஸ்திரங்கள் மேலே நம்பிக்கை ஏற்படணும். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு ஆதோ ஸ்ரத்தா, முதல்ல நம்பிக்கை. நம்பிக்கை எப்படி வளரும்? தத்த சாது சங்கா, பக்தருடைய சங்கம். ஆச்சாரிய பரம்பரையில் குரு பரம்பரையில் வரக்கூடிய, சீட பரம்பரை வரக்கூடிய பக்தருடைய சங்கம். தத அன்னத்தை நிவர்த்திச்சா பஜனை கிரியா. ஸோ பக்தருடைய சங்கத்தில் வந்தோடனே நம்ம பக்தி தொண்டு பண்ண ஆரம்பிக்கிறோம், சின்ன சின்ன சேவைகள் பண்ணுறோம், நாமும் ஜபிக்கிறோம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே, பகவான் நாமத்தை ஜபிக்கிறது, மக்களுடைய சங்கத்திலிருந்து பகவான் நாமத்தை அவங்க ஜபிக்கிறாங்க, நம்மளும் ஜபிக்கணும், அவங்க புரோபா புஸ்தகம் வாசிக்கிறாங்க, நம்மளும் வாசிக்கணும், அவங்க கோயிலில் சேவை பண்ணுறாங்க, நம்மளும் சேவை பண்ணி ஒன்று ஒன்று பக்தர்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம நம்பிக்கை அதிகரிக்கும், கிருஷ்ண மேலே நம்பிக்கை வலுவாக உறுதியாகும், நிஷ்டா அப்புறம் ருச்சி அப்புறம் டேஸ்ட் ஏற்படும், ஆதோ ஸ்ரத்தா ததசாது சங்கா அனர்த்த நிவர்த்திஷா, இதயத்தில் அழுக்குகள்லாம் போகும், குழப்பங்கள்லாம் போயிடும், கடவுள் இருக்காரா இல்லையா, ரூபம் இருக்கா இல்லையா, இந்த குழப்பங்கள்லாம் போயிடும். பக்தருடைய சங்கத்திலேருந்து நம்ம பக்தத்திலிருந்து பண்ண ஆரம்பித்த உடனே ஸோ ஆதோ ஸ்ரத்தா முதல்ல நம்பிக்கை, அதை சாது சங்கம் பக்தருடைய சங்கம், அதை பஜனை கிரியா பக்தி தொண்டு பண்ண ஆரம்பிக்கிறோம், நாம ஜபிக்கிறோம், கீர்த்தனம் செய்கிறோம், பகவானுக்கு கைங்கறி பண்ணுறோம், பஜனை கிரியா அனர்த்த நிவர்த்திச்சா, இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சோன்னே இதயத்தில் அழுக்குகள்லாம் போக ஆரம்பிக்குது, நிஷ்டா அப்புறம் ருச்சியாக உறுதியாகிறோம், அப்புறம் ருச்சி டேஸ்ட் வருது, இப்படி அதை நம்ம முன்னேறிட்டே இருப்போம். ஆன்மீ வாழ்க்கையில் என் கிருஷ்ணன் மேலே தூய்மையான அன்பு, ஆன்மீக வாழ்க்கையுடைய லட்சியம், ஆன்மீக வாழ்க்கையுடைய இறுதி நிலை வந்து கிருஷ்ணன் மேலே பிரேமம், கிருஷ்ணன் மேலே தூய்மையான காதல் அன்பு அடையுது. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து இதை வந்து பயிற்சி பண்ணுறது சாதனா பக்தி, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் முன்னேற்றம் அடையிறதுக்கு, ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையிறதுக்கு பக்தர்களும் ஆன்மீக குரு நமக்கு உதவி செய்கிறாங்க. ஸோ இதில் வந்து இதில் யார் வேணால் இந்த ப்ராசஸில் இந்த முறையில் வந்து இந்த சீட பரம்பரையில் யார் வேணால் வந்து கலந்துட்டு தீட்சை பெற்று ஆன்மீக குருக்கும் கிருஷ்ணாவுக்கும் சேவை பண்ண முடியும், யார் வேணால் கலந்துக்கலாம், இதுக்கு எந்த விதமான கட்டுப்பாட்டு விதிமுறைகளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. நான் இந்த குளத்தில் பிறந்திருக்கணும், இந்த மாதிரிலாம் படிச்சிருக்கணும், இந்த இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும், இல்லை சான்ஸ்கிரிட் நாலேஜ் இருக்கணும், சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும், இல்லை ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும், இல்லை பூணூல் போட்டிருக்கணும், சத்திரிய குலத்தில் பிறந்திருக்கணும், ஸோ இந்த மாதிரிலாம். ஸோ யார் வேணாலும் கிருஷ்ணன் மேலே அன்பு செய்யலாம், யார் வேணாலும் பகவான் அடையலாம். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இந்த சம்பிரதாயங்கள்லாம் எல்லாரையும் அரவணைத்து கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தி திரும்ப வந்து கிருஷ்ணனுடைய நிரந்தரமான சேவையில் ஆன்மீக லோகத்தில் திரும்ப போகிறது தான். ஸோ இது சம்மந்தமாக அற்புதமான ஒரு கதையை நம்ம பார்க்கலாம். சைத்தன்ய சரிதாமிரதத்தில் வந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரிய சைத்தன்ய மகாபிரபு வந்து இந்த பூமியில் இருந்தப்போ ஒரு அற்புதமான லீலை நிகழ்த்தினர். சைத்தன்ய மகாபிரபு வந்து சாக்ஷாத் ஸ்வயம் பகவான், முழுமுதற் கடவுள், பிரஜேந்திர நந்தன ஹோய் சச்சிசூத சைல ஹோய் பலராம் கோயில நித்தாய், பிரஜேந்திர நந்தன் பகவான் கிருஷ்ணா சச்சிசூதா சச்சி மாதாவுடைய குழந்தையா வந்தது, பலராம் கோயில நித்தாய் நித்யானந்த பிரபு வந்து பலராமன் நித்யானந்த பிரபு வந்தது. ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து கலியுகத்தில் ஒவ்வொரு நாமத்திலையும் ஒவ்வொரு கிராமத்திலையும் நகரத்திலையும் பகவானுடைய நாமத்தை பிரச்சாரம் செய்தாங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி. வச்சு சைத்தன்ய மகாபிரபு வந்து இந்த புனித நாமத்தை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தன் இளம் வயசுலேயே சன்னியாசம் எடுத்துட்டார். சன்னியாசம் எடுத்துட்டு பல பல இடங்களில் சுட்டு பயணம் மேற்கொள்றார். அப்போ வந்து அவர் தென்னிந்திய யாத்திரை வர்றார். தென்னிந்திய யாத்திரை வந்துட்டு பல பல ஸ்தேத்திரங்களில் போய் பிரயாணம் பண்ணுறார். இப்போ சைத்தன்ய மகாபிரபு எங்கெல்லாம் போகிறாரோ, அவர் யாரெல்லாம் பார்க்குறாரோ, அவங்க எல்லாருக்கும் கிருஷ்ண மேலே தூய்மையான அன்பு ஏற்படுது. இப்போ சைத்தன்ய மகாபிரபு இந்த ரெண்டு கைகளையும் உயர்த்திட்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே கீர்த்தனம் செய்துட்டே போகிறார். ஸோ சைத்தன்ய மகாபிரபு அந்த நாம சங்கீர்த்தனத்தை கேட்டு லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவரை பின்தொடர்ந்து அவர் பாடிட்டு வராங்க. இப்படி சைத்தன்ய மகாபிரபு பல இடங்களில் கீர்த்தனம் செய்துட்டு ஸ்ரீரங்கம் வர்றார். ஸ்ரீரங்கத்தில் வந்துட்டு ரங்கநாதர் சேவிக்கிறார். ஸோ ரங்கநாதர் சேவிச்சோன்னே ரொம்ப சந்தோஷம். ரங்கநாதர் மட்டும் ரெண்டு கைகளை வைத்து துள்ளி குதித்து பாடி ஆடுறார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அங்குள்ள பூஜாரிகள் வைஷ்ணவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் சைத்தன்ய மகாபிரபு அந்த பிரேமனுடைய அன்பை பார்த்து அப்படியே பிரமிச்சு போய் நிற்கிறாங்க. யார் இப்படி இவ்வளோ அழகாக இருக்காரு, இளம் சன்னியாசி, உடம்பெல்லாம் அப்படி உருக்கி பொன்னிறத்தில் இருக்கு. சைத்தன்ய மகாபிரபு வந்து கௌரங்கர் தங்க பொன்னிறத்தில் இருக்கு, உருக்கிய பொன்னிறம் அவ்வளோ அழகு, அவ்வளோ தேஜஸ், கண்கள்லாம் அப்படி தாமரை இதழ் மாதிரி விரிந்திருக்கு, கைகள்லாம் முழங்கால் வரை நின்றுருக்கு. இளம் சன்னியாசி இவ்வளோ அழகாக இருக்கார், அற்புதமாக பாடுறார், நடனம் ஆடுறார், பகவானால் எவ்வளோ அன்பு வெளிப்படுத்துறார். ஸோ சைத்தன்ய மகாபிரபு பார்த்த உடனே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்து கீர்த்தனம் பாடி ஆடுறாங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இப்படி சைத்தன்ய மகாபிரபு வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து ரங்கநாத தரிசனம் பண்ணி அவருக்கு அவருடைய பிரசாதம்லாம் சாப்பிட்டு ரொம்ப உற்சாகமாக சந்தோஷமாக இருக்கார். இப்போ அங்கே வந்து வேங்கட பட்டர்னு ஒரு பக்தர் வைஷ்ணவர் இருந்தார். அவர் சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சார். நீங்கள் எங்கள் வீட்டில் தங்கி பிரசாதம் ஏற்றுக்கணும், உங்கள் கைங்கறி செய்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு வேங்கட பட்டர் வந்து ரொம்ப பணிவாக சைத்தன்ய மகாபிரபு வேங்கிட்டார். இப்போ மகாபிரபு வந்து வேங்கட பட்டர் வீட்டில் தங்கியிருக்கார். இப்படி அவங்க ரெண்டு பேரும் அவர் வேங்கட பட்டர் அவருடைய சகோதரர் பிரபோதானந்த சரஸ்வதி அப்புறைய பையன் கோபால், பிற்காலத்தில் அவர் கோபாலப்பட்ட கோசாமி மிகப்பெரிய ஆச்சாரியர். ஸோ அவங்க வீட்டில் சைத்தன்ய மகாபிரபு தங்கியிருக்கச்ச வந்து நிறைய லீலைகள் புரிவார் சைத்தன்ய மகாபிரபு. நிறைய கிருஷ்ணாவுடைய லீலைகளை பற்றி ரெண்டு பேர் பேசுவாங்க, கீர்த்தனம் செய்வாங்க, ஆரத்தி பார்க்க போவாங்க. ரொம்ப அற்புதமாக சைத்தன்ய மகாபிரபுடைய சங்கம் அவங்க அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. இப்படி தினமும் சைத்தன்ய மகாபிரபு ரங்கநாத கோயிலில் ரங்கநாத சேவைக்கு வருவாங்க. அங்கே வந்து ஒரு பிராமணர், ஒரு ஏழை பிராமணர், படிப்பறிவு இல்லாத பிராமணர், அங்கே நிறைய பிராமணர் வைஷ்ணவர் வந்துட்டு வைஷ்ணவர்கள் பிராமணர்கள் நிறைய பேர் ரங்கநாத கைங்கறி பண்ணுறாங்க, சேவை பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து இந்த பிராமணர் வந்து அவ்வளோ படிப்பறிவு இல்லாதவர், இல்லிட்ரேட்டவர். ஸோ அந்த பிராமணர் வந்துட்டு அவருடைய குருவை கைகரியம் பண்ணார், சேவை பண்ணுறார். இப்போ குரு ஒரு நாள் அவர்கிட்ட சொன்னார், ஆன்மீக குரு வந்துட்டு நீ தினமும் பகவத்கீதையை வாசிக்கணும். குரு மகாராஜ் சொல்லிட்டாரு பகவத்கீதையை வாசிக்க சொல்லி சொன்னார். குரு மகாராஜ் நான் படிக்கல, எனக்கு எப்படி படிக்கணும்னு தெரியாது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னுடைய கட்டளை இது நீ தினமும் பகவத்கீதையை பாராயணம் செய்யணும் அப்படின்னு அவர் ஆசீர்வதிக்கிறார். ஸோ இப்படி குருவோடைய கட்டளை என்னென்னா அவர் தினமும் பகவத்கீதையை பாராயணம் செய்யணும். அப்போ பகவத்கீதை எடுத்துன்னு வந்துட்டு கோயிலில் வந்து உட்காந்து தினமும் படிக்கிறார். பட் அவருக்கு எப்படி படிக்கணும், எந்த பக்கம் தொடங்கணும், ஸ்லோகங்களை எப்படி உச்சரிக்கணும் எதுவுமே தெரியாது, ஏன்னா அவர் அந்தளவுக்கு படிப்பறிவு இல்லாதவர். அப்போ அதை பார்த்து நிறைய பேர் கேலி பண்ணுவாங்க, மற்ற பிராமணர்கள்லாம் கேலி பண்ணாங்க, ஏ இவன் பாடுறா பகவத்கீதை படிக்க என்ன தெரியும் உனக்கு, இவனுக்கு ஒன்றுமே தெரியாது, படிப்பறிவு இல்லாதவன் எப்படி புரிஞ்சுட்டு போகிறான் அப்படின்னு எல்லோரும் கேலி பண்ணாங்க. அந்த கோயிலுக்கு வர்றவங்க போகிறவங்க உள்ள பிராமணர்கள்லாம் வந்து இவரை பார்த்து கேலி பண்ணாங்க, இவன் என்ன பகவத்கீதை படித்து புரிஞ்சுட்டு போகிறான், இவனுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு கேலி பண்ணாங்க. ஸோ இவர் வந்து அதை பொருட்படுத்தலை, அவருக்கு அவர் வந்து அதை நினச்சி வேதனைப்படல, கஷ்டப்படல, அதை பொருட்படுத்தலை. இவங்க என்ன வேணால் சொல்லிட்டு போகட்டும், என்ன கேலி பண்ணட்டும், ஏளனை பண்ணட்டும், ஆனால் என்னுடைய குரு மகாராஜ் எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காரு, குரு மகாராஜ் வந்து குருதேவர் வந்து எனக்கு இந்த கட்டளை கொடுத்துருக்காரு, நீ தினம் பகவத்கீதையை வாசிக்கணும். அப்போது ஒரு நாள் சைத்தன்ய மகாப்பிரபு கோயிலில் வரும்போது பிராமணர் வந்து பகவத்கீதையை படிச்சு படிச்சுட்டுருக்கார், கையில் வச்சு அழுதுட்டுருக்கார், கண்கள் வந்து அப்படியே தார தாரையாக கண்ணீர் வருது. எப்படி மழைக்காலத்தில் வந்து வெள்ளம் கரை புரண்டு ஓடுமோ அந்த மாதிரி அவரோட கண்கள் வந்து கண்ணீர் பெருக்கெடுத்து வருது, அழுதுட்டுருக்கார். சைத்தன்ய மகாப்பிரபு வந்து அவரை பார்த்தோடனே கையில் பகவத்கீதை வச்சுட்டு இருக்கார், அழுதுட்டு இருக்கார். மகாப்பிரபு கேட்குறாரு, பிராமணர் ஏன் அழறீங்க, எதுக்கு அழறீங்க நீங்கள், ஏன்னா அவர் சைத்தன்ய மகாப்பிரபு மகாப்பிரபுடைய முகத்தை பார்த்தார். இந்த பிராமணர் இவரை பார்த்தா நம்மளை கேலி பண்ண வந்த மாதிரி தெரியல, இவர் வந்து என்னை கேலி பண்ணுறதுக்கோ இல்லை என்னை பரிகாசிக்கிறதுக்கோ வரல, இவர் பார்த்தா உண்மையாலுமே கேள்வி கேட்குறாருன்ட்டு, நான் எதுக்காக அழகாக தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்காரு சொன்னார். எனக்கு அழுகி அழுகாக வருது, என்ன அழுகி நிப்பாட்ட முடியல, அதான் ஏன் அழறீங்க நீங்கள், எனக்கு குரு மகாராஜ் என்ன பகவத்கீதையை படிக்க சொன்னாங்க, ஆனால் எனக்கு பகவத்கீதை வந்து புரியாது, எனக்கு எப்படி படிக்கணும்னு தெரியாது, எந்த பக்கம் படிக்கணும்னு தெரியாது, அதனால் புரிஞ்சிக்க முடியாது. சரி அப்படி இருக்கட்டும், அப்போயே நீங்கள் அழறீங்க, நீங்கள் தான் பகவத்கீதையை படிக்கல, உங்களுக்கு வந்து தெரியல, ஒன்றும் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா, நீங்கள் ஏன் பகவத்கீதை கையில் வச்சு அழுதுட்டுருக்கீங்க, அப்போ என்ன நீங்கள் புரிஞ்சுனீங்க அதில். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் இந்த பகவத்கீதையை எடுத்து படிக்கலாம்னு நினைக்கும் போதெல்லாம் இந்த அட்டைப்படத்தை பார்க்குறேன், இந்த அட்டைப்படத்தில் வந்துட்டு கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் பகவான், இந்த பிரபஞ்சத்துக்கே நாயகன் ஜெகநாதன், ஜனார்தனன் கிருஷ்ணா வாசுதேவன், இந்த அகிலத்தினுடைய தந்தை அவர் தான். ஸோ அவர் வந்துட்டு இந்த ரதத்தில் உட்காந்துருக்காரு, அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டியாக இருக்கார், அர்ஜுன் ஒரு பக்தர், தன் பக்தனுக்கு தேர் ஓட்டுறாரு, கையில் சவுக்கு வச்சுட்டு ஒரு கையில் குதிரையுடைய கழிவாளர் பிடிச்சி உட்காந்துட்டுருக்காரு. ஸோ இது எப்படி, இந்த பார்த்தசாரதியை பார்க்கும்போதெல்லாம் என் கண் வந்து அழுக வருது, எப்படி என்னால் அழாமல் இருக்க முடியும், அந்த பகவான் வந்து பக்தன் பகவான் சேவை பண்ணணும்னு நினைக்கிறான், அந்த பகவான் வந்து தன்னுடைய பக்தனுக்காக தேர் ஓட்டுற வேலையை எடுத்துட்டார். ஸோ தேர் ஓட்டுற வேலைனா சும்மா தேர் மட்டும் ஓட்டிடுறது கிடையாது, இந்த தேர் ஓட்டணும்னா குதிரைகளை பராமரிக்கணும், அதுக்கு களைப்பு வரும்போது அதை இலைப்பாறை வைக்கணும், அதுக்கு தண்ணீர் கொடுக்கணும், தீவனம் போடணும், குழந்தைகளை பராமரிக்கணும், அதை குளிக்க வைக்கணும், எல்லாமே பண்ணணும், ஒரு தேர் ஓட்டினா இதெல்லாம் பண்ணிதாகணும். இப்போ இவ்வளோ வேலையும் வந்துட்டு பகவான் வந்து தன்னுடைய பக்தருக்காக ஏற்றுட்டாரு, இதை நினைக்கும் போதெல்லாம் என்னால் என்னால் அழகு அழாமல் இருக்க முடியல, என்னை அழுகி நிறுத்த முடியல, என்னை மீறி நான் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். யார், அந்த ஏழை பிராமணன். இந்த சைத்தன்ய மகாப்பிரபு அவர் அப்படி ஆலிங்கனம் பண்ணி கட்டி தழுவிக்கிறார், தழுவிண்டு ரொம்ப சந்தோஷமாக அவரை வந்து புகழ்கிறார். சைத்தன்ய மகாப்பிரபு நீங்கள் புரிஞ்சுட்டீங்க, நீங்கள் வந்து பகவத்கீதையோடைய சாரை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் பகவத்கீதையை படித்தா என்ன ஒரு நாலேஜ் கிடைக்குமோ அது உங்களுக்கு கிடச்சிருச்சு, ஏன்னா பகவத்கீதை நோக்கம் வந்துட்டு கிருஷ்ணா கிருஷ்ணா மேலே அன்பு, கிருஷ்ணா மேலே தூய்மையான அன்பு ஏற்படுத்து, கிருஷ்ணா கிருஷ்ணா பகவானுடைய சேவகன், அவரை சரணடைகிறது, சர்வதர்ம எல்லா விதமான தர்மங்களை தொடர்ந்து கிருஷ்ணாவை மட்டுமே சரணடைகிறது. ஸோ நீங்கள் பகவானை சரணிச்சு அவருடைய சேவையில் இருக்கீங்க, அவருடைய அவர் மேலே உங்களுக்கு தூய்மையான அன்பு, அவர் மேலே காதல் வந்துருச்சு உங்களுக்கு அப்படின்னு சைதன்ய மகாப்பிரபு புகழ்கிறார். இதுதான், ஸோ அவர் வந்துட்டு குருவுடைய கருணையினால், ஆன்மீக குருவுடைய கருணையினால் வந்துட்டு அவர் பகவத்கீதை படிக்காமலே கூட அவரால் புரிஞ்சிக்க முடிஞ்சது, அவர் அவருனால கிருஷ்ணன் மேலே தூய்மையான அன்பு அவருக்கு கிடைச்சிது, கிருஷ்ணன் மேலே பிரேமம் கிடைச்சிது. இதுதான் பகவத்கீதையோடைய புரிஞ்சுக்கிறது குவாலிஃபிகேஷன், பகவத்கீதையை புரிஞ்சு கொள்ள நமக்கு என்ன தகுதி வேணும், நம்ம கிருஷ்ணனுடைய பக்தராக இருக்கும். அப்போ பக்தருடைய சங்கத்திலேருந்து தொடர்ந்து நம்ம நாம ஜபிச்சுட்டே இருக்கணும், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. எவ்வளோ கூட நம்ம பகவான் நாமத்தை உச்சரிக்கிறோமோ அவ்வளோ கூட நம்ம ஹதயம் தூய்மை அடைஞ்சிட்டு, ஹதயம் தூய்மை அடைஞ்சு நம்ம ஆனத்தங்களில் விடுபடும் போது கிருஷ்ணா வந்து தன்னைத்தானே நமக்கு வெளிப்படுத்துகிறார், கிருஷ்ணா வந்து அவர் நமக்கு காமிச்சு கொடுக்குறார். ஏசாம் சததயுக்தானாம் மஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் சொல்கிறார் கிருஷ்ணா பகவத்கீதை. எப்பொழுதும் எனக்கு பக்தி தோண்டு அன்பு தோண்டு பண்ணிட்டு இருக்கிறேன். பக்தி தேசாம் சததயுக்தானாம் எப்பொழுதும் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் எனக்கு அன்போட பக்தி தோண்டு பண்ணக்கூடிய பக்தனை நான் என்ன பண்றேன், கிருஷ்ணன் என்ன பண்றாரு அவருக்கு, ததாமி புத்தியோகம்தம் பகவத்கீதையை புரிஞ்சு சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கூடிய நாலேஜ் அறிவு கிருஷ்ணாவை நமக்கு தர, நம்ம ஹிருதயத்திலே கிருஷ்ண பரமாத்மா இருக்கார். தேசா யுவானுகம் பார்த்தம் அகம் அஜானஜம் தமக நாஷ்யம் ஆத்மபாவஸ்து ஞான தீபேன பாஸ்வதா. அவன் ஹிருதயத்தில் இருந்து பரமாத்மாவாக இருந்து கொண்டே நான் வந்து அவனுடைய அறியாமையை போக்கி அவனுக்கு ஞானத்துக்கு ஒளி ஞான ஒளியேற்றுறேன். ஸோ அந்த கிருஷ்ணர் பகவான் வந்து நம்ம ஹிருதயத்தில் பரமாத்மாவாக இருக்கார். அதே சமயம் ஆன்மீக குரு ஆச்சாரியன் வைஷ்ணவர்கள் இந்த மாதிரி கிருஷ்ணா வந்து பல விதத்தில் நமக்கு உதவி செய்வார். நம்ம ஆன்மீக வாழ்க்கை முன்னேற்ற அடையிறது நம்ம கொஞ்சம் உறுதியாக நம்பிக்கையோட அதை ஏற்றுக்கொண்டு பின்பற்றின அவ்வளோதான் செய்யும். நம்ம சரணடையிறது ஆன்மீக குருவையும் வைஷ்ணவரையும் சரணடைஞ்சோன்னா கிருஷ்ணா வந்து நமக்கு பகவத்கீதை ரகசியத்தை எல்லாம் நம்ம வெளிப்படுத்துவார். இதுதான் குவாலிஃபிகேஷன். கிருஷ்ணாவுடைய பக்தனும் நண்பனுமா இருக்கு. அதனால தான் கிருஷ்ணா அர்ஜுனை செலக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அர்ஜுனா வந்து ஏன் அர்ஜுனா கிருஷ்ணா செலக்ட் பண்ணார்னா அவருடைய பக்தரும் நண்பனுமா இருக்கு. ஹரே கிருஷ்ணா.